கொடூர குணம் கொண்ட அடால்ஃப் ஹிட்லரையே பார்த்து எனக்கு அரசியல் குறித்து யாரும் கற்றுத்தர அவசியமில்லை என்று முகத்துக்கு நேராக பேசிய ஒரு இந்தியன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1887 ஜனவரி 23 நாள் ஒரிசாவின் கட்டாக்கில் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவிக்கு மகனாக பிறந்தார். அதோடு குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சிறந்த மாணவராக போஸ் திகழ்ந்தார். 1911 பிரசிடென்சி கல்லூரியில் இணைந்தார். பேராசிரியர் ஒட்டன் என்பவரை இந்திய விரோத கருத்துக்களுக்காக தாக்கியதாக கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்பு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் பட்டம் பெற்றார். கூடவே 1918 BA தத்துவவியலிலும் பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜ் ஃபிட்ஸ் வில்லியம் கல்லூரியில் இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வென்றார் சுபாஷ் சந்திர போஸ். தனது தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க சிவில் சர்வீஸ் துறையில் வேலைக்கு இணைந்தார். ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்கவில்லை. ஏனெனில் ஆங்கிலேயருக்கு அடிமையாக வேலை செய்வதாக அவர் எண்ணி பணியை ராஜினாமா செய்தார். பின்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் போஸ் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து சித்ரஞ்ச தாஸின் வழிகாட்டுதலும் ஆதரவிலும் போஸின் பாய்ச்சல் அதிகரித்தது. அத்துடன் இந்திய தேசிய காங்கிரஸில் இளைஞரணி தலைவராக உயர்ந்தார். வங்காள மாகாணத்தில் காங்கிரஸ் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். தொடர்ந்து சித்ரஞ்சன் நிறுவிய ஃபார்வர்ட் என்ற செய்தித்தாளுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் போஸின் தேசியவாத அணுகுமுறை மற்றும் பங்களிப்பு ஆங்கிலேயருக்கு ஒத்துவரவில்லை. எனவே 1925 சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அப்போது நடந்த வங்கதேச சட்டமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தவாறே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தங்களது தடைகள் அனைத்தையும் மீறி ஒருவரால் சிறையில் இருந்து வெற்றி பெற முடியும் என்றால் இவர் நமக்கு அச்சுறுத்தல் என்று பிரிட்டிஷ் அரசு நினைக்க துவங்கியது. 1927 சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட போஸ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை பெற்றார். தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து பணியாற்றினார். 1930 கல்கத்தாவில் மேயராக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது. அப்போது ஐரோப்பிய நாடுகளில் பயணம் மேற்கொண்டு முசலினி உள்ளிட்டோரை சந்தித்து சுதந்திரத்திற்காக உதவி கேட்டார். பல சம்பவங்கள் மூலம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மிகவும் புகழ் பெற்ற தலைவரானார். அவரது புகழ் கண்டு வியந்த மற்ற தலைவர்கள் அவரை காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்க பரிந்துரைத்தனர். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தலைவராக எதிர்ப்பு தெரிவித்தார். காரணம், சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்வதால் அதை அவர் ஏற்கவில்லை. காங்கிரசுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தனது சொந்த அமைச்சரவையை உருவாக்கினார். 1939 காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் காந்தியால் பரிந்துரைக்கப்பட்ட சீதாராமையாவை சுபாஷ் சந்திர போஸ் தோற்கடித்தார். ஆனால் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்தவர்களுக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் அவரால் தலைவர் பதவியை தொடர முடியவில்லை. 1939 June 22 தனது பதவியில் இருந்து விலகினார் சுபாஷ் சந்திர போஸ். பின்பு ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை துவங்கினார். இதற்கு ஆங்கிலேயர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 2 உலகப் போரின் போது காங்கிரஸ் தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவின் சார்பாக வைஸ்ராய் லார்ட் லெனித்கோ போர் அறிவித்தார். அதை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மக்களின் ஆதரவு திரட்டி எதிர்த்தார். அவரது இந்த நடவடிக்கையால் 7 சிறையிலும் 40 வீட்டுக்காவலிலும் வைக்கப்பட்டார். வீட்டுக்காவலில் இருந்த 41 ஜெர்மனிக்கு தப்பியோடினார். தொடர்ந்து ஆப்கானிஸ்தான், சோவியத் யூனியன், மாஸ்கோ மற்றும் ரோமுக்கு பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து ஜெர்மனி உதவியுடன் வானொலி ஒன்றின் மூலம் அந்த நாட்டில் இருந்து வெள்ளையர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். அடுத்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு ஜெர்மனி மற்றும் ஜப்பானின் உதவியை நாடினார். ஹிட்லரை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சந்திக்கையில் இந்தியர்கள் காட்டு மிராண்டிகள் என்று அவரது புத்தகத்தில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி அந்த வாக்கியத்தை திரும்ப பெற சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூறினார். ஹிட்லர் இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம் என்று தெரிவித்தார். அதற்கு அவர், எனக்கு எவனும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று கூறினார். உலகில் முதல் முறையாக தன்னிடம் ஒருவர் அப்படி கூறியதால் போஸின் தைரியத்தை பார்த்த ஹிட்லர் வியந்தார். இதுடன் இவர்கள் 2 பேர் நடுவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று இருக்கிறது. ஒரு முறை ஹிட்லரை சந்திக்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சென்றிருந்தார். அப்போது 3 முறை ஹிட்லரை சந்தித்தார். ஆனால் போஸ் அவர்கள் பேசவில்லை. 4 சந்திப்பின் போதுதான் பேசினார். ஹிட்லர் போஸிடம், நான் உங்களை முதல் 3 முறை சந்தித்தேன், நீங்கள் ஏன் பேசவில்லை என்று கேட்டார். அதற்கு போஸ், என்னை 3 முறை சந்தித்தது உங்கள் டூப் என்று தெரியும். ஹிட்லருக்கு ஆச்சரியம், எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார். முதல் வந்த 3 பேரும் என் தோல்மேல் கை போட்டு பேசவில்லை, நீங்கள் தான் அதை செய்தீர்கள். என் தோல்மேல் கை போட்டு பேசும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று கூறினார். ஹிட்லர் இந்த சம்பவத்தை பார்த்து வியந்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜெர்மனியின் தற்போதைய தலைநகரான பெர்லினில் இருந்த ஆங்கிலேயருக்காக சண்டையிட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 3000 இந்திய கைதிகளை விடுவித்து இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார். இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியின் தோல்வி மற்றும் போரில் பின்வாங்கியது அனைத்தும் ஜெர்மனி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்க உதவும் நிலையில் இல்லை என்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உணர்ந்தார். பின்பு பல இன்னல்களை சந்தித்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1943 ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பானை அடைந்தார். பின்பு அங்கிருந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்றார். அங்கு மோகன் சிங் அவர்களால் நிறுவப்பட்ட ராஜ் பிகாரி போஸின் முழு கட்டுப்பாட்டையும் சுபாஷ் சந்திர போஸுக்கு வழங்கப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு INA அசாத் இந்து ஃபாஜில் நேதாஜி என்று அறியப்பட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ராணுவ துருப்புகளை ஒன்றிணைத்தது மட்டுமல்லாமல் தென்கிழக்கு ஏசியாவில் குடியேறியிருந்த இந்தியர்களின் பெரும் ஆதரவையும் பெற்றார். அதேபோல் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் அணியையும் உருவாக்கினார். 1944 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மக்களிடையே ஒரு எழுச்சி உரையை நிகழ்த்தினார். அங்கு மக்களிடம் உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்ற வசனம் மூலம் மக்களை கவர்ந்தார். பலரும் விடுதலை துடிப்புடன் அவர் பக்கம் திரும்பினர். அசாத் இந்து ஃபாஜலுக்கு நேதாஜி தலைமை தாங்கியதால் இந்தியாவை நோக்கி அந்த படை முன்னேறியது. அதில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் தவிர மற்ற இரண்டு தீவுகள் முகாமாக மாற்றப்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிராக பர்மா தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவாக மணிப்பூர் இக்பால் நகரில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மற்ற நாடுகளின் அழுத்தத்தால் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ராணுவம் பர்மா மீது கடும் தாக்குதல் நடத்தியது. இதனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பின்வாங்கும் சூழல் ஏற்பட்டது. இது அவருக்கு கடும் வீழ்ச்சியாக அமைந்தது. அதன் பின்பு தனது படைக்கு உதவ கோரி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் விபத்தில் மறைந்தார் என்று வரலாறு கூறுகிறது. ஜப்பான் படை விமானம் விபத்திற்குள்ளானதாகவும் அதில் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரது உடல் ஜப்பான் டோக்கியோவில் உள்ள ரென்கோச்சி கோவிலில் புதைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1992 இறந்தவர்களுக்கு தரப்படும் போஸ்துமஸ் முறையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆனால் அவரது ஆதரவாளர்கள் அவர் இறக்கவில்லை என்று ஏற்க மறுத்துவிட்டனர். இன்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் மரணம் புரியாத புதிராகவே தான் இருக்கிறது. ஸோ மக்கள்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு. ஸோ ப்ளீஸ் கீப் ஹியரிங் வார்த்தா பாட்காஸ்ட். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் மனோஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வார்த்தா பாட்காஸ்ட்.